Today at Quieting, I'm April 24th, and greetings to everybody in cyberspace, and here we are again after a wonderful two-day retreat reflecting on the past and planning out the future. As you know, we create with our mind. Things just don't happen to us. We create the future by what we plan out and think about. And unexpected happenings in our life can be controlled also by performing sadhana, regular spiritual discipline performed at the same time every day. It can be as simple as placing a flower in front of you, meditating upon the flower, lighting a light, and meditating on some spiritual scripture that hold your attention, but it has to be done at the same time every day. Why is this very important? Because the subconscious mind and the sub-superconscious mind, which is the creative part of the mind, opens up to receive your input at the same time every day. Why does it open up? Because of your intent. Because you intend at that particular time to smooth out your karma. Now, there are many ways of smoothing out the karma. I believe in Newsweek magazine, this week, is a wonderful article about the Vasana Daha Tantra that I've been talking about, writing something down, burning it up, and taking the emotion out of the memory patterns, but they call it writing your confession. Psychiatrists and psychologists throughout the United States have found this a wonderful thing to do. You can do it right on your computer. Write down everything that bothers you. It's locked in the corners of your mind. They say in the article, it heals arthritis, back pains, and various other diseases. Because what is locked into the mind is also locked into the physical body, or locks up part of the physical body and keeps vibrating there. This practice is as old as humanity itself because there's one mind. It functions in various phases, five to be exact: conscious, subconscious, sub of the subconscious, superconscious, and sub-superconscious, the creative element within you. Well, how did we get on that subject in cyberspace? Somebody out there really wants to know those things. And we do have a question about trance from Sheila. When somebody goes into a trance, they simply block out the conscious mind. And whatever is in the subconscious would come out, or whatever is in the sub-superconscious mind would come out. Somebody who goes into a rage of anger is also going into a trance because they're out of control. They're out of it. They've lost it temporarily. That is also a form of trance. Someone who goes into a swoon and devas or angels speak through them, become a channel for either higher beings or lower beings in the netherworlds, like devils and demons and so forth. Trance is something you should not develop or play around with. It could be very dangerous, unless, of course, you're under good care and instruction by some teacher. Everybody's worried about all the children that were killed in the school by the two young men. And I received a news report that a $130 million lawsuit has been filed, not by the parents of some of these people, it happened just a short time ago, but of another series of killings a few months back. $130 million lawsuit against Nintendo and some of the killer game companies. People are taking it seriously. But it's really amazing to know that all of this was going on in the homes of these people in Colorado, building bombs, and parents didn't even know about it. They didn't even know. The neighbors heard rumblings and noises, and they didn't know what was going on. Nobody said anything. So communication with children, and most especially young adults, is extremely important. When should you start communicating with your children? As soon as they're born. If you don't establish bonds in communication, they say, these are the professionals that say that, from prior to birth up to 12 years of age, you haven't bonded with the children, they're on their own, and they'll take privileges and won't listen to you during their teen years. That's a fact. So, if you're in the business of raising children, some of you out there in cyberspace, pay attention to your business, else they will make you suffer. Because they will make you suffer because of your lack of attention in many, many years to come. Well, a variety of subjects today. Now we're going to hear something about all of this in the beautiful Tamil language, then in the lovely French language, and in Malay.
ஓம் நம சிவாயா. அனைவருக்கும் வணக்கம். இன்று குவையா தினத்திலே எமது இரண்டு நாள் ரிட்ரீட்டை முடித்து கொண்டு குருதேவர் உங்களுடன் பேசுகின்றார். இந்த எமது சிருஷ்டிப்பு தன்மை, அதாவது எங்களுக்குள்ளே எல்லாவற்றையும் படைக்கும் ஒரு உயரிய தன்மை உள்ளது. அதாவது இந்த தன்மையை நாங்கள் நல்ல முறையிலே வளர்த்து கொள்ள வேண்டும். அதாவது நாங்கள் செய்யும் செயல்களை நல்ல முறையிலே திட்டமிட்டு நாங்கள் சிருஷ்டிக்க வேண்டும். இவ்வாறு நாங்கள் ஒரு நல்ல செயற்படும் ஒரு நல்லவராக வாழ்வதற்கு சாதனை என்பது அன்றாட வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமாகின்றது. இந்த சாதனையை நீங்கள் ஒழுங்காக ஒரே நேரத்தில் செய்வதன் மூலமே நீங்கள் நல்ல தொழிலை படைக்கவோ நல்ல செயல்களை நல்ல முறையில் செய்வதற்கு உதவியாக இருக்கின்றது. இந்த சாதனை என்று சொல்லுவது என்ன? ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், அதாவது தினசரி அந்த குறிப்பிட்ட நேரத்திலே நீங்கள் ஒரு இடத்தில் இருந்து சாதனை செய்ய வேண்டும். நீங்கள் ஒரு பூவை வைக்கலாம், ஒரு ஜபம் செய்யலாம், ஒரு தியானம் செய்யலாம், எதுவிதமாக இருந்தாலும் அந்த சாதனையை நீங்கள் ஒரே நேரத்தில் குறிப்பிட்ட ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு வர உங்களுள்ளே இந்த மனசக்தியானது வலுவேறி கொண்டு போகும். அதாவது எவற்றையும் படைத்து நல்ல முறையிலே செய்யக்கூடிய புதுமையான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கக்கூடிய நல்ல முறை உங்களிலே உருவாகும். மற்றொன்று என்னவென்றால், நீங்கள் இவற்றை வடிவாக செய்வதன் மூலம் நீங்கள் உங்கள் கர்ம வினைகளை நல்ல முறையிலே சுமூகப்படுத்தி கொள்ள முடியும். அதாவது உங்கள் அடிமனதில் இருக்கின்ற விடயங்கள் நாவற்றையும் நீங்கள் வெளியிட்டு நல்ல உயர் சிந்தை உங்களுள்ளே போகும். அண்மையிலே நியூஸ்வீக் சஞ்சிகையிலே ஒரு கட்டுரை வெளியாகி இருந்தது. அதாவது உங்கள் மனதிலே எழுகின்றவற்றை எழுதி எரிப்பதன் மூலம் உங்கள் மனதை நீங்கள் தூய்மைப்படுத்தி கொள்ளலாம். இதன் மூல் பல நோய்களை நீங்கள் குணப்படுத்தலாம். குறிப்பாக ஆர்த்ரைட்டிஸ், வாதம் போன்ற நோய்களை நீங்கள் குணப்படுத்தலாம் என்று கூறி இந்த சஞ்சிகையிலே வைத்தியர்கள் எழுதியுள்ளார்கள். இதிலேயே குருதேவர் இங்கு வாசனை தக தந்திர என்று சொல்லி எமக்கு நல்ல முறையிலே அதாவது போதித்து வருகின்றார். அதாவது உங்கள் மனதிலே அடியிலே ஆழ்ந்து இருக்கின்ற துன்பமான உங்களுக்கு வருத்தம் தரக்கூடிய இந்த செயற்பாடுகள், அதாவது உங்கள் மனதிலே படிந்துள்ள நினைவுகளை நீங்கள் எழுதி எரிப்பதன் மூலம் அவற்றை நீங்கள் வெளியிடுகின்றீர்கள். அவற்றை வெளியிடுவதன் மூலம் உங்கள் மனதிலிருந்து இந்த சோகமான சம்பவங்கள் நீங்கி போகின்றது. இவற்றை, அதாவது உங்கள் அடி மனதிலே பதிந்துள்ள இந்த சோக சம்பவங்களை உங்களிடமிருந்து விலக்குவதன் மூலம் உயரிய உயர் சிந்தை உங்களிலே வரக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது மனதின் ஐந்து நிலைகளில், அதாவது உயர் மனது, அடி உயர் மனது, உப உயர் மனது போன்ற ஐந்து நிலையிலே உள்ள உங்கள் மன நிலையானது மிகவும் சீரிய முறையிலே செயல்படும் பொழுது இந்த தெய்வீக உயர் உணர்வு நிலைகள் உங்களுள்ளே வரக்கூடியதாக இருக்கும். இதன் மூலம் நீங்கள் ஒரு சிறந்த தலைமுறையினராக வாழக்கூடியதாக இருக்கும். மற்றும் ஒரு அன்பர், ஷீலா என்று சொல்கின்ற ஒரு அன்பர், குருதேவரிடம் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். இந்த உருவேறுதல், அதாவது உருவேறு இந்த கோயில்களிலே உருவு பிடித்து ஆடுவது போன்ற அந்த உருவேறுவதன் மூலம் அது நல்லதா, அதனுடைய காரணம் என்ன என்று சொல்லி குருதேவரிடம் கேட்டிருந்தார். இந்த உருவருவதல் என்று சொல்லுவது, அதாவது பல நாடுகளில் பல விதமாக சுடுவார்கள், மரல் வந்து ஆடுதல் என்று சொல்லுவார்கள். இது இரண்டு வழியிலே நடக்கலாம். ஒன்று, நல்ல தேவர்கள் அவர்கள் மூலமாக பேசக்கூடும். சில வேளைகளிலே அசுரர்கள் அவர்களுடமாக பேசக்கூடும். இந்த கோபம் கொண்டு கோபத்தை அடக்கி ஆள முடியாதவர்கள், அதுவும் ஒரு உருவந்து ஆடுவது போலே அவர்கள் ஆடுகின்றார். அதாவது அவர்களுடைய நினைவிழந்த நிலையிலே அவர்களுடைய அடிமனத்தில் உள்ள சம்பவங்கள் அவர்களுக்கு மேலே வருகின்றது. இதன் மூலமே அவர்கள் பேசுகின்றார்கள். இந்த உரு என்பது தேவர்கள் தமது செய்திகளை இந்த உருவந்து ஆடுபவர்கள் மூலம் சொல்லக்கூடும். அதே நேரத்தில் கீழ் உலகங்களில், அதாவது பாதாள உலகங்களில் வாழும் அசுரர்களும் தமது செய்திகளை சொல்லக்கூடும். எனவே நாங்கள் இந்த உருவேறி ஆக்கள் உருவந்து ஆடுவதையோ இதை சம்பந்தமானவற்றில் ஈடுபடுவதையோ நாங்கள் ஆதரிக்கவில்லை, அதாவது உற்சாகப்படுத்தவில்லை. காரணம், இதை நீங்கள் நல்ல முறையிலே செயற்படுத்தாவிட்டால் இந்த அசுரர்கள் கூட உங்களிடம் வந்து பேசக்கூடும். இது ஒரு நல்ல காரியம் இல்லை. அடுத்தது, இந்த கொலராடோவில் இந்த பாடசாலையிலே துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடைபெற்றது. இதனால் பலர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இதை பற்றி எமது இந்த தொலைக்காட்சி மூலம் எல்லோரும் பார்த்து மக்கள் மிகவும் ஒரு கொந்தளித்த நிலையில் உள்ளார்கள். இது ஏன் நடந்தது, இப்படி ஏன் பல கொடுமையான இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பாடசாலையிலே நடைபெறுகின்றது என்று கேட்கலாம். அண்மையில் இதற்கு முதல் சில பாடசாலைகளிலே இப்படியான ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்தது. அதற்கு பாதிப்பான அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் பல சட்டபூர்வமான நடவடிக்கை இந்த வீடியோ விளையாட்டு கம்பெனி, அதாவது நிட்டெண்டோ போன்ற வீடியோ விளையாட்டு கம்பெனிகளின் மூலமாக நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்துள்ளார்கள். இது 130 கோடி டாலர் பெறுமதியான இந்த வழக்கு தாக்கல் செய்துள்ளார்கள். காரணம் என்னென்றால், இப்படியான அந்த வீடியோ விளையாட்டுகளை சிறுவர்கள் சிறு வயதிலே பழகுவதனால்தான் அவர்களிடம் இந்த கொலை உணர்வு ஏற்படுகின்றது என இந்த பெற்றோர்கள் நினைத்து இதை செய்துள்ளார்கள். இதிலிருந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக என்ன, இளைய தலைமுறையினர் இந்த வீடியோ விளையாட்டுக்கள் வன்முறை சம்பவங்களை தொலைக்காட்சியிலே பார்ப்பதன் மூலம் அவர்கள் இப்படியான தீய வழியில் செய்வதற்கு இது ஆதாரமாக உள்ளது. எனவே நீங்கள், அதாவது இந்த கொலராடோ சம்பவத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால், அந்த வீட்டிலே அந்த பிள்ளைகள் இந்த பம் கைக்கொண்டு அதை செய்யும் பொழுது பெற்றோர்களும் அயலவர்களுக்கும் அது தெரியாமல் இருந்துள்ளது. இதற்கு காரணம் என்னென்றால், பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே பேச்சுவார்த்தை நடைபெறுவதில்லை. அதாவது அவர்கள் தமது பிள்ளைகளை நல்ல முறையிலே அன்பாக பேசி வளர்க்கிறார்கள் இல்லை. ஒரு வீட்டிலே ஒரு கைக்குண்டு தயாரித்தல், துப்பாக்கி வைத்திருத்தல் பெற்றோருக்கு தெரியாமல் நடைபெறுகின்றால் இதற்கு காரணம் என்ன, பெற்றோர்கள் தமது குழந்தைகளை தமக்கு கிட்டவாக வளர்க்கவில்லை. எனவே நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறுவது யாதெனில், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நல்ல முறையிலே அன்பாக உங்களுடன் பேசி பழகி வளர்க்க வேண்டும். இந்த பிள்ளைகளுடன் நீங்கள் நல்ல முறையிலே தொடர்பு கொள்ள வேண்டும். இந்த தொடர்பு கொண்டு அவர்களுடன் உங்கள் செய்தி பரிமாற்றம், அதாவது நீங்கள் அன்பாக வளர்ப்பதன் மூலமே இவற்றை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.
Eh bien, bonjour à tous nos amis dans l'espace cyber, encore une fois. Aujourd'hui, à Kawaya Dinam, nous sommes le 24 avril 1999. Nous venons de finir 2 jours de retraite merveilleuse et nous reprenons aujourd'hui notre travail et nos routines habituelles. Nous pensons surtout à l'avenir et au passé, ainsi qu'au présent pendant nos retraites. Nous planifions en ce moment-ci pour l'avenir. C'est ainsi qu'on guide un peu les karmas. On a un peu de l'intention de faire mieux. On imagine, on voit intérieurement comment peut se dérouler l'avenir. Et ça nous aide beaucoup. Ça aide beaucoup tout le monde. Et on recommande beaucoup aux gens de faire cette chose. Ce qui nous aide encore davantage dans le travail d'aplanir les karmas et de les radoucir, c'est d'entreprendre une sadhana, ou plusieurs sadhanas. Qu'est-ce que ce mot veut dire ? Eh bien, la sadhana, c'est une pratique spirituelle que l'on fait préférablement à la même heure chaque jour et qui a pour but de nous développer spirituellement, de développer notre caractère, de nous aider à nous refaire, si vous voulez, à nous refaire de la façon qu'on imagine qu'on voudrait être. Alors c'est un grand travail, c'est un beau travail, et on recommande que vous le fassiez, surtout le faire tous les jours, parce qu'il y a de la force dans la répétition à la même heure. votre intention intérieure pour laquelle vous avez entrepris cette sadhana se renforce si vous maintenez ce rendez-vous avec vous-même tous les jours. Mettez une fleur devant vous, méditez sur elle, 5 minutes, 10 minutes, un quart d'heure, essayez de n'avoir pas d'autres pensées à ce moment-là, réfléchissez simplement sur la fleur et vous verrez que votre esprit merveilleux va s'ouvrir à vous. Aujourd'hui, nous avons vu dans la revue Newsweek un article qui nous a vraiment étonnés parce qu'il parle d'une pratique que nous faisons nous-mêmes depuis des décennies. Et c'est la pratique d'écrire des confessions sur un papier que personne d'autre ne verra que soi-même, ou bien d'écrire ses souhaits, ses regrets, ou bien n'importe quelle chose qu'on pourrait avoir, qu'on pourrait porter sur ses épaules, qui serait un peu lourd pour nous. On l'écrit simplement, puis ensuite on le brûle. Ça n'a pas besoin d'être fait dans une cérémonie, on le brûle simplement quelque part, dans un bois ou dans la cour, à l'arrière de la maison, n'importe où, dans une cheminée. Et ça soulage beaucoup, beaucoup. C'est une pratique qui est aussi vieille que l'homme, qui date depuis toujours, simplement de temps en temps on l'oublie. Eh bien, les psychologues des États-Unis et d'autres pays du monde ont découvert cette pratique et ont découvert qu'elle est extrêmement efficace et qu'elle est même responsable pour la guérison merveilleuse de gens qui souffraient d'arthrite ou d'autres maladies, qui avaient beaucoup mal dans le dos, puis d'un seul coup, ils n'ont plus mal, grâce à cette pratique qui purifie l'esprit, qui nous allège et qui allège le corps. Un peu dans ce même sujet, nous avons une question qui nous est venue de l'espace cyber aujourd'hui. Et la question, c'est: que pensez-vous de la transe? Est-ce que c'est une chose qu'on peut pratiquer? Est-ce que c'est une chose à recommander? Eh bien, Gurudeva nous instruit que c'est une chose à faire très, très attention. Si on n'a pas un guide expert, une personne de très bonne renommée qui nous guide à chaque pas, ça peut être une chose très dangereuse. Pourquoi? Parce que la transe consiste à perdre le contrôle de l'esprit conscient. Il y a 5 états d'esprit dans lesquels nous vivons. L'esprit conscient, où l'on voit les choses de tous les jours, d'une façon normale et naturelle. Il y a l'esprit subconscient, qui a à voir avec les sentiments, les émotions, les souvenirs, et les choses qu'on ne sait pas toujours, même à propos de soi-même, c'est pour ça qu'on l'appelle le subconscient. Il y a le superconscient et le sub-superconscient. Nous voudrions vivre autant que possible dans les régions superconscientes et sub-superconscientes. Ce qui arrive pendant le moment de transe, c'est qu'on laisse aller le conscient. Le conscient est notre contrôle. Et puis ensuite, on ne sait très souvent pas quel est l'état d'esprit qui va reprendre le dessus. Alors ça pourrait être le subconscient et ça pourrait même être une région assez noire du subconscient. Par exemple, une personne qui tombe très en colère, qui entre dans une rage folle, eh bien il n'a plus le contrôle de son esprit. Il y a autre chose, une autre chose qui le guide à ce moment-là. Et très souvent, des gens dans des colères affreuses comme ça vont bien le regretter après. Et ils vont même dire: je ne sais pas ce qui m'est arrivé, j'aurais pas dû dire toutes ces choses-là, j'aurais pas dû toutes les faire. Aussi, il y a le revers de cette médaille, c'est certaines personnes peuvent être influencées par des êtres angéliques plutôt que des démons et dire des choses magnifiques et même apporter des enseignements merveilleux à des gens. Mais pour cela, il faut savoir ce qu'on fait, il faut avoir un très bon guide. Nous recevons aussi beaucoup de communications à propos de l'horreur qui s'est passée dans une école au Colorado, aux États-Unis. Le monde y pense beaucoup et se demande comment une telle chose peut arriver, comment on peut ne plus voir ces choses, éviter cela à l'avenir. Eh bien, Gurudeva recommande une des façons de le faire, c'est de bien surveiller ses enfants. Quand l'enfant n'est pas encore né, et jusqu'à ce qu'il arrive à peu près à l'âge de 12 ans, vous avez une grande influence sur lui parce qu'il est très proche de vous psychiquement. Psychiquement, mentalement, émotionnellement, il est très très près de vous et ce que vous dites a beaucoup de poids. Ce que vous faites a beaucoup de poids. Comment vous le guidez, il a tendance à respecter parce qu'il veut être comme vous. Et c'est une très grande responsabilité. Si les parents ne sont pas là dans cette période-là, alors l'enfant, lui, est comme en transe, si vous voulez. Il n'y a pas le contrôle. Il pourrait aller dans n'importe quelle direction. Et le karma qu'il va faire est aussi partagé par les parents. Et aussi, très souvent, les enfants font souffrir les parents plus tard dans la vie quand ils n'ont pas eu l'occasion de développer des attaches très profitables, très positives et très bonnes. Alors, réfléchissez beaucoup à cela, c'est très important, et c'est une des clés pour votre avenir, pour votre karma, pour votre bien-être. Une autre chose, on a donné à Gurudeva une nouvelle, qu'il y a des parents qui ont été dans une situation comme celle qu'on vient de lire dans les journaux, c'est-à-dire ils ont eu des enfants qui ont été tués dans des écoles par d'autres enfants avec des fusils. Et ces gens sont en train d'attaquer en cours les jeux, ou disons ceux qui fabriquent et qui produisent et distribuent les jeux de vidéo violents, tels que Nintendo, et il y en a beaucoup d'autres encore. Alors c'est une chose nouvelle, ça montre qu'il y a des gens qui commencent à prendre conscience de ce qui se passe et comment on va éviter ces horribles choses à l'avenir. Eh bien voilà nos messages pour aujourd'hui. Maintenant nous allons passer le micro à notre merveilleux confrère de Malaisie qui va vous parler en langue malaise.
Om Namah Shivaya. Hari ini adalah 24 April. Salam sejahtera dan selamat kembali kepada semua di cyberspace. Kami telah berehat selama 2 hari dan fasa seterusnya akan bermula hari ini. Kita telah meninjau masa lepas dan masa depan kita. Dan menurut Gurudeva, kita mencipta masa depan kita hari ini. Jika kita melakukan sadhana setiap hari pada masa yang sama secara konsisten, ia akan membolehkan kita mencipta masa depan kita yang baik. Contoh yang simple ya, meditasi ke atas bunga. Kalau kita meditasi ke atas bunga setiap hari, ia akan membolehkan subconscious dan subsuperconscious mind kita buka untuk menerima input setiap hari yang akan mengeluarkan kreativiti kita. Ini juga berlaku jika kita berhasrat untuk meringankan karma kita melalui sadhana dan ini boleh dilakukan dengan melakukan wasna daha tantra, iaitu menulis apa-apa yang mengganggu minda kita. Menurut para doktor, ia membolehkan kita memulihkan arthritis dan sakit belakang kerana ketegangan dalam subconscious kita akan menyebabkan fizikal kita terganggu. Jadi apabila kita melakukan wasna daha tantra, ia akan mengeluarkan ketegangan tersebut dan seterusnya memulihkan arthritis dan sakit belakang. Persoalan hari ini adalah berkenaan dengan trance. Menurut Gurudeva, apabila seseorang masuk ke dalam trance, ia akan menghalang subconscious dan subsuperconscious mind kita. Ia juga akan berlaku jika kita marah, yang juga boleh menyebabkan trance. Swoon juga boleh menyebabkan trans yang membolehkan dewa ataupun asura-asura dan sebagainya bercakap melalui kita. Kita tidak harus mempraktik trans kerana jika kita tidak berhati-hati, asura akan mengganggu kita. Persoalan hari ini adalah berkaitan dengan pembunuhan di Colorado secara beramai-ramai. Dan banyak syarikat-syarikat permainan komputer ini telah mengalami kerugian sebanyak $130 juta akibat saman daripada para ibu bapa. Bom-bom yang telah dicipta tersebut tidak diketahui oleh jiran ataupun sesiapa. Menurut Gurudeva, perkara ini tidak akan berlaku jika komunikasi dengan remaja dan dewasa, ibu bapa, dipupuk dengan penuh kasih sayang. ia harus berlaku dari masa lahir sehingga 12 tahun. Jika tidak kekal perhubungan ibu bapa, maka anak-anak akan terlalu bebas. Dan inilah yang menyebabkan banyak masalah sekarang yang berkaitan dengan remaja. Jadi berhati-hatilah, pupuklah dan bercakaplah dengan anak-anak. Jika tidak, anak-anak akan menyebabkan anda susah kelak nanti. Om Namah Shivaya.